மரியாதைக்குரிய அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று துஆ செய்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட கடமைகள், அல்லாஹ்வால் ஏவப்பட்ட கட்டளைகள், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஃபர்ளுகள், இவைகளில் ஒவ்வொன்றாக எடுத்து பார்ப்போம் எனால், எல்லா கடமைகளுமே எல்லா கட்டளைகளுமே மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியதாக செம்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது சில கடமைகளை விதித்திருக்கின்றான். எந்த ஒரு கடமை பரவுகளை எந்த ஒரு பரவலை எடுத்து பார்த்தாலும் அதனால் மனிதனுக்கு என்ன பலன், மனிதனுக்கு என்ன பிரயோஜனம் என்று பார்ப்போம் எனால், சிந்தித்து பார்ப்போம் எனால், ஒவ்வொரு கடமையுமே மனிதனை சீர்படுத்தக்கூடியதாக, நேர்வழிப்படுத்தக்கூடியதாக, மனிதனை சிறந்தவனாக, சிறப்புள்ளவனாக உருவாக்கக்கூடியதாகத்தான் ரப்பல் ஆலமீன் அந்த கடமைகள் நம் மீது விதித்திருக்கின்றான். அந்த கடமைகளை நாம் செய்யும் பொழுது, அந்த ஃபர்ளுகளை நாம் நிறைவேற்றும் பொழுது, அல்லாஹ் என் மீது விதித்த கடமை, இந்த கடமையை நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்றேன் என்ற சிந்தனையோடு நாம் அல்லாஹ்வுடைய அந்த ஃபர்ளுகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது, அருமை சகோதரர்களே, அதன் மூலமா மறுமையில் நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றது, மறுமையிலே நமக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, உலகத்திலே நாம் நல்ல மனிதர்களாக, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக, மற்றவர்களுக்கு நம்மால் பலன் ஏற்படக்கூடிய மனிதர்களாக நாம் இன்ஷால்லாஹ் உலகத்திலே உருவாக முடியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கடமையுமே நம் மீது விதித்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஃபர்ளுகளில் ஒன்று என்று நாம் பார்ப்போம் எனால், எப்படி தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இன்னும் பல கடமைகள், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தவறான வியாபாரங்களை செய்யக்கூடாது, ஹராமான வியாபாரங்களை செய்யக்கூடாது, இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நம் மீது விதியாக்கியிருக்கின்றனோ, அவற்றில் முதன்மையான விதியாக, அடிப்படையான விதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கடமையாக இருப்பது அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தேடிக்கொள்வது, அறிவை விஸ்தீர்ணப்படுத்துவது, கல்வியை தேடிக்கொள்வது. ஏனென்றால் இந்த கல்வி என்ற ஒரு மனிதனத்தில் இல்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய எந்த கட்டளைகளையும் பூரணமாக செயல்படுத்த முடியாது. கல்வி என்பது மனிதனத்தில் இல்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையும் எந்த கடமையும் பூரணமாக செயல்படுத்த முடியாது. எப்படி ஒரு மரம் நல்ல உறுதியான மரமாக பூமியிலே ஊன்றி இருக்கின்றது, அதனுடைய வேர்கள் பலமாக இருக்கின்றன, அதனுடைய தண்டு மிகவும் உறுதியாக இருக்கின்றது, அதனுடைய கிளை இலைகள் எல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றன, ஆனால் அந்த மரத்தினால் மனிதனுக்கு இலையும் கிடைக்காது, பழமும் கிடைக்காது என்று இருந்தால் அந்த மரத்தை யார் மதிக்கவும் மாட்டார், யார் போற்றவும் மாட்டார். ஒரு மரம் என்று இருந்தால் ஒன்று, அந்த மரத்தினால் நமக்கு பழம் கிடைக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் நிழலாவது கிடைக்க வேண்டும். நிழலும் இல்லை, அதனால் காயும் இல்லை. பனைமரம், தென்னை மரம் இருக்கிறது, இவற்றால் நிழல் கிடையாது, ஆனால் குறைந்தபட்சம் அவற்றால் நமக்கு காய்கள், கனிகள் கிடைக்கும். மற்ற மரங்கள் இருக்கின்ற நிழல் கொடுக்கும், ஆனால் அவற்றை கனி இருக்காது. சில மரங்கள் இரண்டுமே கொடுக்கும், ஆனால் ஒரு மரம் அதனால் நிழலும் கிடைக்காது, கனியும் கிடைக்காது என்றிருந்தால் அந்த மரத்தை வளர்ப்பதற்கு யாரும் பிரியப்படவும் மாட்டார், அந்த மரத்தினால் மனிதர்களுக்கு எந்த பலன் இருப்பதாகவும் அறியப்பட மாட்டாது. அதுபோன்று ஒரு மனிதர் தன்னுடைய மார்க்க ஞான மார்க்க விஷயங்களிலே, மார்க்க ஈடுபாடுகளிலே, அல்லது தன்னுடைய உலகியல் விஷயங்களிலே, தன்னுடைய வியாபாரத்திலே, தன்னுடைய கொடுக்கல் வாங்கலிலே, தன்னுடைய அழகிலே, தன்னுடைய அந்தஸ்திலே, தன்னுடைய அதிகாரத்திலே, தன்னுடைய ஆன்மீகத்திலே எவ்வளவுதான் உறுதியானவராக இருந்தாலும் அவருக்கு மார்க்க கல்வியோ அல்லது உலக கல்வியோ ஏதோ ஒரு கல்வி என்று ஒன்று இல்லை என்றால் அவருடைய அதிகாரத்தினாலோ அல்லது அவருடைய ஆன்மீகத்தினால் கூட எந்த விதமான பலனும் அவருக்கும் இருக்காது, மற்றவர்களுக்கும் கிடைக்காது. ஏனென்றால் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அத்தியாவசியமானது. அதனால தான் ரப்பல் ஆலமீன் இன்றியமையாத கடமைகளை ஒரு கடமையாக கல்வியாக்கி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், லா தஸூலு கதமா அபதின் ஹத்தா யுஸ்அல் அன் ஹம்ஸின். மறுமையிலே மனிதனுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு நகற்ற முடியாத ஐந்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வரை, ஐந்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வரை மனிதனுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு நகற்ற முடியாது. அதிலே முக்கியமான கேள்வியா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவன் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொண்டான் தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக அவன் எவ்வளவு கல்வியை கற்றான், அதை கற்றானா இல்லையா, எப்படிப்பட்ட கல்வியை கற்றான், எதற்காக கற்றான், அதை கற்றதினால் பயனடைந்தானா, அவனுக்கு பலன் ஏற்பட்டதா, பிறருக்கு பலன் ஏற்பட்டதா, இந்த கல்வியை பற்றிய ஒரு கேள்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான கேள்வியாக குறிப்பிடுகின்றார்கள். கல்வி என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே மிக அடிப்படையான அத்தியாவசியமான ஒன்று. அதனால தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆன்மீக பலத்தோடு விளங்கினாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய அவர் பெரிய அதிகாரியாக விளங்கினாலும் சரி, எவ்வளவு பெரிய அழகானவராக இருந்தாலும் சரி, கல்வி அறிவுடையவரும் கல்வி அறிவில்லாதவரும் சமமாக முடியுமா என்று கேளுங்கள். கல்வி உள்ளவரும் கல்வி இல்லாதவரும் சமமாக முடியுமா என்று நபியர்கள் கேளுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகின்றார். ஆகவே அருமை சகோதரர்களே, கல்வி என்பது இஸ்லாத்தை பொறுத்தவர்களே அவ்வளவு அத்தியாவசியமானது, அவ்வளவு அடிப்படையானது. அந்த கல்வி எந்த கல்வி என்பதிலே நமக்கு பெரும் குழப்பம், மார்க்க கல்வியா உலக கல்வியா. நான் பரமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே எந்த ஒரு இடத்திலும் உலக கல்வி என்றோ மார்க்க கல்வி என்றோ அல்லாஹ் பிரிக்கவில்லை. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தங்களுடைய பொன்மொழியிலும் எந்த ஒரு உபதேசத்திலும் உலக கல்வி என்று மார்க்க கல்வி என்று பிரிக்கவில்லை. அப்படி இருக்க எல்லா விஷயத்திலும் பிரித்து பிரித்து பழக்கப்பட்ட நாம் இந்த கல்வி விஷயத்திலும் உலக கல்வி தனி மார்க்க கல்வி தனி என்ற ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அந்த கல்வியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதற்கு உலக கல்வி என்றால் அது ஒரு தனிப்பாதை, மார்க்க கல்வி என்றால் ஒரு தனிப்பாதை என்ற ஒரு தனித்தனி பாதைகளை வகுத்திருக்கின்றோமே, இது ஷைத்தான் ஏற்படுத்திய வழிகேடு. அது பாதை அல்ல, உலக கல்விக்கென்று ஒரு பாதை, மார்க்க கல்விக்கென்று ஒரு பாதை, தனித்தனி பாதை பிரித்திருக்கின்றோமே, இது அல்லாஹ் வகுத்த பாதை அல்ல, ஷைத்தான் வகுத்த ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுத்த வழிகேடு இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலுமே மார்க்க கல்வி என்ற உலக கல்வி என்ற பிரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்க கல்வி என்ற உலக கல்வி என்ற பிரிக்கவில்லை. எல்லா கல்விக்கும் ஒரே கொள்கை தான், ஒரே எய்ம் தான், என்ன, அதன் மூலமாக அவன் தன்னுடைய ரப்பை நெருங்க வேண்டும். ஒருவர் மார்க்க கல்வியை பயின்றிருக்கின்றார், அல்லது மார்க்க கல்வி என்று போட்டு சொல்லக்கூடிய ஒரு கல்வியை பயின்றிருக்கிறார், மதரசாவில் ஓதிருக்கின்றார், 7 வருடங்கள் பயின்றிருக்கிறார், அரபு மொழியில பாண்டித்துவம் பெற்றிருக்கிறார், அரபு மொழியில பேசி தள்ளுகின்றார், குர்ஆன்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் அவ்வளவு அற்புதமாக விளக்கம் வைப்பார், ஆனால் அவரிடத்தில் இறை அச்சம் இல்லை, அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மத்தியில் உள்ள நெருக்கம் அகலப்பட்டு அது பிரிவாக ஆகிவிட்டது என்றால் அந்த மார்க்க கல்வி பயின்றவரும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அகப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. அவர் எவ்வளவு பெரிய மார்க்க கல்வி பயின்றவராக இருக்கட்டும், அவரிடத்திலும் இறையச்சம் இல்லை, தக்வா இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய உணர்வு இல்லை, இறை சிந்தனை இல்லை என்றால், அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு காரியத்தையும் மாற்ற வேண்டும் என்ற தன்மை இல்லை என்றால் அவரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மார்க்க கல்வி பயின்றவராகவோ அல்லது அவர் சொர்க்கவாதியாகவோ ஆக்கப்பட மாட்டார். அவரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர் தான். அதே போன்று நம்முடைய பார்வையில் உலக கல்வி என்று சொல்கிறோமே, கல்லூரியில் படிக்கக்கூடிய கல்வி, பிகாம் என்றோ எம்காம் என்றோ எம்சிஏ என்றோ பிசிஎஸ் பிசிஎஸ் என்றோ எத்தனை வகையான படிப்புகளை படிக்கின்றோமே, இந்த கல்வி பயின்ற ஒருவர் இறை அச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார், இறை உணர்வோடு வாழ்க்கை நடத்துகின்றார் என்றால் இனி உலக கல்வி படித்தவன் அதனால் உடைய இறையச்சத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ரப்பல் ஆலமீன் அவருடைய இறையச்சத்தை உதாசீனப்படுத்தியோ அல்லது அவருடைய உலக கல்வியை உதாசீனப்படுத்தியோ ரப்பல் ஆலமீன் புறந்தள்ளிவிட மாட்டான். ஆக உலக கல்வியாக இருந்தாலும் மார்க்க கல்வியாக இருந்தாலும் தேவை. அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை பற்றிய ஞானம், அல்லாஹ்வை பற்றிய உணர்வு, மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு, இந்த உணர்வோடு எந்த கல்வி பயின்றாலும் அது ஓப்புக்குரிய கல்விதான், சிவப்புக்குரிய கல்விதான், அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலே சிறப்புக்குரிய கல்விதான். இந்த விஷயங்களை நான் ஏன் இப்போது சொல்கிறேன் என்றால் சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு, கல்வி கற்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ரிசல்ட்டுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். சில பேர் அதில் பாஸ் ஆகிருப்பார்கள், சில பேர் ஃபெயில் ஆகிருப்பார்கள், சில பேர் மார்க்குகள் கூட எடுத்திருப்பார்கள், சில பேர் மார்க்குகள் குறைவாக எடுத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் தான் படிக்கவில்லை, பெரும்பாலும் பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய எண்ணம், நான் தான் படிக்கவில்லை, நம்முடைய பிள்ளைகளாக நல்லா படிக்கட்டும், நாம தான் நம்ம அத்தை தான் அந்த காலத்தில் படிக்க வைக்கலாம், அல்லது படிக்க வச்சு நம்ம ஒழுங்காக படிக்க போல, நம்முடைய பிள்ளைகளாக நல்லபடி படிக்கட்டும் என்று அந்த பிள்ளைகளுக்காக எத்தனை ஆயிரங்கள் நாம் செலவழிக்க தயார், அவர்களுடைய படிப்புகளுக்காக என்ன ஏற்பாடுகளும் செய்து கொடுக்க தயார், அவருடைய கல்விக்காக எத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுக்க தயார் என்ற சூழ்நிலையிலே இப்பொழுது நாம் ரிசல்ட்டுகளை எதிர்பார்த்து, சிலர் ரிசல்ட் வந்துவிட்டன, சிலருடைய இந்த வருட முடிவுகள் வரவதற்காக எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தகைய கல்விக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், எத்தகைய கல்விக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக வெளியான பிளஸ் டூ ரிசல்ட்டிலே பார்ப்போம் என்றால் சகோதரர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, முதலிடத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்று மாணவிகள் இரண்டு மாணவிகள் முஸ்லிம் மாணவிகள். முதலிடத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்று மாணவிகளில் மாணவர்கள் புறந்தள்ளி விட்டுட்டார்கள். எந்த வருஷத்திலேயோ மாணவிகள் தான் இன்று முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த முதல் மூன்று மாணவிகளில் இரண்டாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் பெற்ற இரண்டு மாணவிகளுமே முஸ்லிம் மாணவிகள். அதிலும் இரண்டாவது இடத்தை பெற்ற மாணவி இரண்டு வருடத்திற்கு முன்பாக SSLC-யிலும் அதுதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது. மாநிலத்திலே முதலிடத்தை பெற்ற மாணவி இந்த பிளஸ் டூவிலே மாநிலத்திலே இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது அந்த முஸ்லிம் மாணவி. இன்னொரு முஸ்லிம் மாணவி மாநிலத்திலேயே மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது என்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நாம் இந்த செய்தியை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாம் என்றாலே பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம், பெண் கல்விக்கு தடை விதிக்கக்கூடிய மார்க்கம், பெண்கள் படிப்பதற்கு இஸ்லாம் இடம் கொடுக்காது என்ற அவதூறு பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் நம்மை சுற்றியுள்ள முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் காட்ட வேண்டும். பார், மாநிலத்திலேயே முஸ்லிம்களை பரிசீலனை எத்தனை சதவீதம் என்று பார்ப்போம் என்றால் 5,75,000 பேர் கிடையாது, 5.75 லட்சம் பேர் பரிசு எழுதியிருக்கிறார்கள் பிளஸ் டூ பரீட்சை. அதில் முஸ்லீம்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் 15% கூட கிடையாது. 85% முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் பரீட்சை எழுதியிருக்கிறார்கள். அதில் 15% பேர் தான் முஸ்லீம் எழுதியிருக்கிறார்கள். அந்த 15% முஸ்லீம் மாணவிகள் எவ்வளவு என்று பார்த்தால் அதை விட மிக மிக குறைவு. இந்த சூழ்நிலையிலும் முதல் மூன்று இடங்களில், மாநிலத்தின் முதல் மூன்று இடங்களில் இரண்டு இடத்தை இரண்டு முஸ்லீம் மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி தர செய்யக்கூடிய செய்தி மட்டுமல்ல, இஸ்லாத்தை இஸ்லாத்தின் மீது ஒரு அவதூறை துடைக்கக்கூடிய ஒரு செய்தி, துடைக்கக்கூடிய ஒரு செய்தி. முஸ்லீம்கள் ஒவ்வொருமே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டி நம்முடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அவர்கள் கல்வி ஞானங்களை புகட்ட வேண்டும், அவர்களுடைய உலகத்திலும் சரி மார்க்கத்திலும் சரி அவர்களை சிறந்த இளைஞர்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கல்வி எந்த கல்வி என்றால் வெறும் உலக கல்வி மட்டும்தான், உலகியல் ரீதியாக லௌகிய ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஏட்டுக்கல்வி மட்டும்தான். அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சார்ந்த டாக்டர் எலிகின்ஸ்பெர்க் என்ற ஒரு பேராசிரியருடைய தலைமையிலே 10 பேர் கொண்ட குழு 1944 1950 வரை 6 ஆண்டுகள், 1944 1950 வரை 4 ஆண்டுகள் அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே எல்லா துறைகளிலும் கோல்டு மெடலிஸ்ட் பெற்ற இந்த 6 ஆண்டுகளிலே மட்டும் இந்த டாக்டர் எலிகன்ஸ்பெர்க் என்பவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த குழு ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார்கள். டாக்டர் எலிகன்ஸ்பெர்கினுடைய தலைமையிலே கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர்கள் கொண்ட ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றார்கள். என்ன ஆராய்ச்சி என்றால் 1944 1950 வரை கொலம்பியா பல்கலைக்கழகம், அமெரிக்காவிலேயே மிக பிரபலமான பல்கலைக்கழகம், உலகளாவிய அளவில் ஃபேமஸான யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்களிலும் மருத்துவத்துறையிலிருந்து இன்ஜினியரிங்லிருந்து மற்ற எல்லா ப்ரொஃபஷனலாக எஜுகேஷனலாக எல்லா துறைகளிலும் முதல் மூன்று இடத்தை பெற்ற மாணவர்கள், கோல்டு மெடல் பெற்ற மாணவர்கள், இது மிக திறமையான மாணவர், இவர் தான் யூனிவர்சிட்டியிலே ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய புகழ் பெற்ற திறமையான மாணவர்கள். இந்த மாணவர்களுடைய லிஸ்டை 342 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் எடுக்கின்றார்கள். கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் 1944 1950 வரை இந்த 6 ஆண்டுகளில் எல்லா துறைகளிலும் கோல்டு மெடல் பெற்ற மாணவர்கள், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாணவர்கள் இவர்களுடைய ஒரு லிஸ்டை எடுக்கின்றார்கள். அந்த லிஸ்டிலே 342 பேர் வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய கொலம்பியா யூனிவர்சிட்டி வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியிலே யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குவது, முதலிடத்தை பெறுவது, கோல்டு மெடல் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய திறமைசாலிகள் மட்டுமே பெறக்கூடிய ஒரு காரியம் அது, அந்தஸ்து அது. அந்த அந்தஸ்து பெற்ற 342 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய இப்போதைய நிலைமை என்ன, அவர்கள் இப்போது தங்களுடைய வாழ்க்கை தரத்திலே எப்படி இருக்கின்றார்கள், தாங்கள் மேற்கொண்ட துறைகளிலே அவர்கள் பிரபலமானவர்களாக இருக்கிறார்களா, அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சோரம் போய்விட்டார்களா, அல்லது தங்களுடைய வாழ்க்கை துறை எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுதான் இந்த குழுவினுடைய பொறுப்பு. அந்த டாக்டர் எடிகின்ஸ்பெர்க் என்பவருடைய அந்த பேராசிரியருடைய தலைமையில ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த 342 பேரில் ஒருவர் கூட உருப்படியாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. அமெரிக்காவிலே நியூயார்க்கில் நியூயார்க் டைம்ஸ்ல வந்த பத்திரிகை தகவல் இது. 342 பேரிலே அமெரிக்காவுடைய கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே கோல்டு மெடல் பெற்றவர்கள், ஒவ்வொரு துறையிலும் யூனிவர்சிட்டி ரேங்க் பெற்றவர்கள், இவர்கள் 342 பேரை எடுத்து இப்போது வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதிலே ஒருவர் கூட சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஏதோ வாழ்க்கை ஓடுதுங்க, ஏதோ பரவாயில்லை என்ற நிலையில் தான் இருக்கிறார்களே தவிர ஒருவர் கூட சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு திறமையானவராகவோ அல்லது வாழ்க்கையில முன்னேறியதாகவோ அல்லது ஒரு தன்னுடைய துறையிலே தன்னுடைய துறை சார்ந்த தொழிலே அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலோ ஒருவர் கூட இல்லை என்ற ஒரு உண்மையைத்தான் அவர்கள் ரிப்போர்ட்டாக அறிக்கையாக கொலம்பியா யூனிவர்சிட்டி சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தி இந்த மாதத்தினுடைய அமெரிக்கா டைம்ஸ் யூனிவர்சிட்டி அந்த பத்திரிகை செய்தியிலே வந்திருக்கிறது. இது எழுதிவிட்டு அந்த பத்திரிகை என்ன எழுதுகிறது என்றால், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பதைத்தான் கடைசியிலே முடிக்கின்றது. இன்று நாம் மார்க் எடுத்தால் போது விதம், நம்முடைய பிள்ளைகள் அக்கவுண்டன்சில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான், எக்கனாமிக்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறான், மேத்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறான், சயின்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறான், பிசிக்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறான் என்று இந்த மார்க் 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 என்ற மார்க்கை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாமும் நம்முடைய குழந்தைகளை போட்டு உயிரை வாங்கி அவங்களை வருத்தெடுத்து படி 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 என்று படிக்க வைத்து ஏதோட்டு பிள்ளைய பாரு 100 மார்க் வாங்கிட்டான், பக்கத்துட்டு பையன் பாரு 80 மார்க் வாங்கிட்டான், அறிவு கட்ட முன்னோம், உனக்கு அறிவு இல்லையா, நீ படிக்க கூடாதா, உனக்கு எவ்வளவு செலவு, இப்படி எல்லாம் அந்த குழந்தைகளை போட்டு திட்டி தீர்த்து எப்படியா மார்க் வாங்கிடணும், ரேங்க் வாங்கிடணும், அவன் கிரேட் எடுத்துறோம், அவன் மெடல் வாங்கிடணும், நம்ம பேரும் பேப்பர்ல வந்துடாதா, நம்முடைய போட்டோவும் நம்ம பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ பேப்பர்ல வந்துடாதா என்ற ஒரு ஆதங்கத்திலே ஒவ்வொரு பெற்றோரும் மதிப்பெண் எடுக்க வேண்டும், மதிப்பெண் எடுக்க வேண்டும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும் என்று அந்த குழந்தைகளை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆராய்ச்சியாளரோட ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால், அப்படி மார்க் எடுத்து கோல்டு மெடல் பெற்றவர்கள், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை தரத்திலே பார்த்தால் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. ஏனென்றால் எத்தனையோ பிள்ளைகள் படிக்கும் போது சோரம் போகக்கூடியவர்கள், ஏட்டுக்கல்வி அவர்களுக்கு ஏறாது, ஆனால் உலகத்திற்கு என்ற அவர்கள் வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திறமைசாலிகளாக மிகப்பெரிய வல்லுநர்களாக வருகின்றார்கள். எத்தனை பேர் படிக்கும் பொழுது மிகப்பெரிய கோல்டு மெடலோடு, எத்தனை மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ரேங்கோடு படிப்பவர்கள், ஆனால் வாழ்க்கையில வந்து பார்க்கும் பொழுது யதார்த்த வாழ்க்கையிலே அவர்கள் படித்த படிப்பு அவர்கள் கை கொடுப்பதில்லை, அவர்கள் வாங்கிய கோல்டு மெடல் கை கொடுப்பதில்லை, அவர்கள் சாதாரண தொழிலில் ஈடுபடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். கல்வி என்றால் நாம் இந்த 4 சுவற்றுக்குள் அட்மிஷனுக்காக காத்து கிடந்த எல்கேஜியிலோ யூகேஜியிலோ நம்முடைய குழந்தையை ஒரு சிறைச்சாலை தள்ளுவதை போட்டு தள்ளிவிடுகின்றோமே, இது மட்டும்தான் கல்வி என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் நாம் இன்னும் கல்வி பெறவும் இல்லை, கல்வியை பற்றி விளங்கிக் கொள்ளவும் இல்லை. அந்த 4 சுவருக்குள் கிடைக்கக்கூடிய கல்வி கல்வி அல்ல, அது மட்டும் கல்வி அல்ல, அது கல்வியினுடைய வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி அவ்வளவுதான். அவர்கள் பெற வேண்டிய கல்வி இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. அல்லாஹ்வை பற்றிய ஞானம் பெற வேண்டியிருக்கிறது, அல்லாஹ் ரசூலை பற்றிய ஞானம் பெற வேண்டியிருக்கிறது, அவர்கள் தீன் இஸ்லாத்தை பற்றிய முழுமையான ஞானம் பெற வேண்டியிருக்கிறது, மற்ற தீன் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள், கம்யூனிசம் இருக்கிறது, இந்துயிசம் இருக்கிறது, சியோனிசம் இருக்கிறது, இன்னும் இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன, அந்த கொள்கைகளை பற்றிய கல்விகள் அவர் பெற வேண்டியிருக்கிறது. மொத்தத்திலே அவர்கள் படிக்கக்கூடிய இந்த ஏட்டு கல்வி, ஏட்டு சுரைக்காய், இது அவருடைய வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி அவ்வளவுதான். சிறிய பகுதி என்று சொல்லுவதில் சின்னஞ்சிறிய பகுதி இது. இன்னும் அவர்கள் படிக்க வேண்டிய கல்வி உலகத்திலே கடலுக்கு மூழ்கி கிடக்கின்றது. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறோம் என்றால், புத்தகம் புத்தகம் புத்தகம், இந்த ஸ்கூல் படி படிப்பால் அவருடைய ஸ்கூல் டியூஷனுக்கு அனுப்பு, டியூஷனுக்கு அனுப்பி படிக்க வை, அங்க படிக்காத மறுபடியும் இன்னொரு டியூஷனுக்கு அனுப்பு, அங்க படிக்கல மறுபடியும் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பு, அல்லது அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர்கிட்ட டியூஷன் வை, அப்பதான் குவஸ்டின் மார்க்ஸ் ஏதாவது அவுட் பண்ணி கொடுப்பாங்க என்றெல்லாம் வெறும் மார்க்குகளை மட்டும் அடிப்படையாக வைத்து பேசுவதிலே எந்த பலனும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்றோம், மார்க் பெற வேண்டும், மார்க் பெற வேண்டும், கிரேடு பெற வேண்டும், ரேங்க் பெற வேண்டும் என்ற இந்த வெறி மாணவர்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது என்றால், ஒரு காலத்தில் குவஸ்டின் பேப்பரை திருடியவர்கள் குவஸ்டின் பேப்பர் அவுட் பண்றது சாதாரண விஷயம். ஏன் காரணம் என்ன? அங்கே தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லை, தன்னுடைய மார்க்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய திறமையை பத்தி கவலை இல்லை, தன்னுடைய அறிவை பத்தி கவலை இல்லை, மார்க் இருந்தா போதும், ஆகவே குவஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணு. சில கல்லூரிகள் நிர்வாக துணையோடு, சில கல்லூரி நிர்வாகத்தின் துணையிலே என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஏதோ வகையிலே அந்த கல்லூரியை சார்ந்தவரும் எப்படி என்றால், நம்முடைய கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவன் மார்க் வாங்கினா போதும், அவருக்கு அறிவு வருதா, ஆன்மீகம் வருதா, திறமை வருதா, அதை பத்தி கவலை இல்லை, மார்க் வந்தால் போதும். விடைத்தாள்களையே திருடி அதற்கு தங்கள் பணம் போல விடை போட்டு மார்க் போட்டு அதை திரும்ப இடத்திலே வைக்கக்கூடிய ஒரு அசிங்கமான நிலை அவர் அரங்கேறி தமிழகமே நாறிக்கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம் தற்போது. ஏனென்றால் இந்த மார்க் வெறி வந்துவிட்டால், மார்க் வெறி வந்துவிட்டால் மார்க்கப்பட்டு போய்விடும், மார்க் வெறி வந்துவிட்டால் மார்க்கப்பட்டு போய்விடும். ஆகவே மார்க்கை வைத்து மதிப்பில்லை, மார்க்கிற்கு மதிப்பெண் என்று போடுகிறார்கள், அது மதிப்பெண் அல்லது மார்க் என்ன, அவ்வளவுதான். ஆஹ், அருமை சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கல்வி மட்டுமே கல்வி அல்ல. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே மார்க் கம்மியா வாங்குறாங்களா, அதற்காக கவலையப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் கவலை அடைஞ்சடா, என்ன சார் எவ்வளவுதான் டியூஷன் அடிச்சா கூட ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுறான், ரேங்க் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ரேங்க் கிடைச்சாலும் பத்துக்கு மேல பதினஞ்சுக்கு மேலதான் கிளாஸ்ல வாங்குறான், என்ன பண்றது? இந்த கவலை சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க் கிடைக்கவில்லையா, அவர் ரேங்க் கிடைக்கவில்லையா, கவலையப்பட வேண்டாம். அவனுக்கு எந்த துறையில ஆர்வம் என்பதை கண்காணிங்கள். நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த துறையில ஆர்வமா இருக்கின்றது, அவன் விளையாட்டில் ஆர்வமா இருக்கின்றன, விளையாட்டில் அதிகமாக ஈடுபடுத்துங்கள். கிரிக்கெட்ல சேர்த்து விடுங்க, ஃபுட்பால்ல சேர்த்து விடுங்க, ஹாக்கியில சேர்த்து விடுங்க, அவன் அந்த துறையில முன்னேறட்டும். அவர்களை பிழைப்புகளுக்கும் அப்பாற்பட்டு தன மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த படிப்பை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் என்றார் சகோதரர்களே. ஏழை மக்களுக்கு மருத்துவம் கிடைப்பதில்லை, ஏழை மக்களுக்கு கல்வி கிடைப்பதில்லை, ஏழை மக்களுக்கு எந்த விதமான உயர் பதவி கிடைக்க முடியாது, பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே முடியும் என்ற ஒரு அவல நிலை இன்றைய இந்தியாவில் ஏற்பட்டு விட்டதனால்தான் எத்தனையோ திறமை உள்ள ஏழை பிள்ளைகள் பத்திரிகைகளை பார்க்கலாம், அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, அத்தா கூலி வேலை செய்யறாரு, இந்த பையன் டெய்லி காலையில பேப்பர் போட்டு அந்த பேப்பர் போட்டு கிடைக்கிற காசை வச்சு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி அவன் படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான். ஏன் இந்த சிந்தனை, ஏன் இந்த மாதிரி நிலைமை வருது? இந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் அவங்க படிச்சு நல்ல போஸ்ட்டுக்கு போக முடியாது, போக முடியாது, பேப்பர்ல வரதோடு சரி அவங்க நிலைமை. ஆக யாருமே சகோதரர்களே, இப்படி எல்லாமே வியாபாரமாகிவிட்ட நிலையில் மார்க்க கல்வி என்று மதரசாக்களில் போதிக்கப்படக்கூடிய கல்வி, இது பிசினஸே இல்லாமல் வியாபாரமே இல்லாமல் இலவசமாக போதிக்கப்படுகிறது. அதனால் இந்த கல்விக்கு இன்னைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. நாம் மெடிக்கல் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், வக்கீல் படிக்க வைக்கணும், லா படிக்க வைக்கணும், அதற்கெல்லாம் தயார். ஆனால் மார்க் படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைகளை மதரசால ஓத வைக்கிறதுக்கு, அது என்ன சார், ரெண்டு வீட்டுல போய் பாத்தியா ஓதி ரெண்டு ரூபா மூன்று ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு என் பிள்ளை 7 வருஷம் படிக்க வைக்கணுமா? நான் பார்க்கின்றோம், 4 வருடம் படிக்கக்கூடிய மருத்துவம், 4 வருடம் படிக்கக்கூடிய மருத்துவம், அதற்கு கன்சல்டிங் ஃபீஸ் அவர் 10 நிமிஷம் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அது கன்சல்டிங் ஃபீஸ் 2000 ரூபா 1000 ரூபா. 4 வருடம் படிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் லா காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு சட்ட கல்வி, அந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு அட்வொகேட்ட போய் நீங்க ஒரு ஏதாவது முக்கியமான விஷயமா போய் ஒரு லீடிங் லாயர்கிட்ட ஒரு சீனியர் லாயர்கிட்ட நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணணும் அல்லது அவருடைய கன்சல்ட் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது கன்சல்டிங் ஃபீஸ் 1000 ரூபா 2000 ரூபா 15 நிமிஷம் கன்சல்ட் பண்றதுக்கு. ஆனால் திறமையான ஆளுங்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்துல உங்களுடைய எத்தனையோ பிரச்சனை கொண்டு போய் கன்சல்ட் பண்றீங்க, மார்க்க சம்பந்தமான விஷயத்தை போய் கன்சல்ட் பண்றீங்க, 7 வருடம் படிச்சுட்டு வராங்க, 8 வருடம் படிச்சுட்டு வராங்க, 10 வருடம் படிக்கக்கூடிய ஆளுங்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய சொந்த பிரச்சனை போய் கன்சல்ட் பண்றீங்க, உங்க ஃபேமிலி பிரச்சனை போய் கன்சல்ட் பண்றீங்க, அந்த ஆளுங்கள் யார் இடத்துல கன்சல்டிங் ஃபீஸ் 500 ரூபா 1000 ரூபா என்று வாங்குறாங்களா? காரணம் என்ன? அது அல்லாஹ்வுக்காக இறைக்காக படிக்கக்கூடிய கல்வி, அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய சேவை அது. ஆகவே அருமை சகோதரர்களே, அதற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வைக்க வேண்டாம், லா படிக்க வைக்க வேண்டாம், மெடிக்கல் படிக்க வைக்க வேண்டாம் சொல்ல, நீங்கள் அவர்களை படிக்க வையுங்கள். அந்த படிப்புக்கு மேலாக அல்லாஹ்வுடைய படிப்பு அவர்களுக்கு மிகைத்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுக்கு மிகைத்திருக்க வேண்டும். நம்ம அதனாலதான் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் மதரசால கொண்டு போய் சேர்த்தனம்னா அவனுக்கு உலக படிப்பே இல்லாமல் போயிடுது என்ற ஒரு அவலமான நிலை என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது என்பதற்காகத்தான் நாம் நம்முடைய மக்கா பள்ளியிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு வித்தியாசமான சிலபஸோடு இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த சிந்தனை பரவலாக ஏற்பட்டு ஆங்காங்கே இந்த மதரசாக்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு வித்தியாசமான சூழலிலே நம்முடைய பிள்ளைகள் 10வது வகுப்பு முடித்த உடனேயே அவன் பிளஸ் டூ எழுதணும், பிளஸ் டூ நல்ல ஸ்கோர் பண்ணணும், பிகாம் படிக்கணும், பிகாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணணும், அதற்கு பிறகு அவனுக்கு பிடிச்சது எம்காமோ எம்சிஎமோ அல்லது எம்எஸ்சியோ அல்லது மத்த அவனுக்கு எந்த படிப்பு தேவையில்லை, இன்ஷால்லா அவனுக்கு திறமை இருந்தா ஐஏஎஸ் அளவு கூட படிக்கலாம் என்ற அளவுக்கு அவனை மூலவியாகவும் இருக்க வேண்டும், மார்க் கல்வியோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் நம்முடைய மதரஸ் பள்ளியாசல்ல ஜாமியா மர்க்கசுல்லும் என்று ஆரம்பித்திருக்கின்றோம். நோக்கமே என்ன என்றால் நம்முடைய பிள்ளைகள் 10வது வகுப்பு முடித்த பிறகு அவருக்கு இன்ஷா அல்லாஹ் 5 வருட பாடத்திட்டம், இந்த 10வது வகுப்பு படித்த மாணவன் 5 வருடம் முடிக்கும் பொழுது பிகாம் முடிப்பான், பிகாம் பிஎஸ்சியோ 3 பிளஸ் 2 2 வருஷம் காலேஜ் 3 வருஷம் 5 வருஷத்துல தான் ஒரு டிகிரி வாங்குவான். அந்த 5 வருடத்திலே டிகிரி வாங்கக்கூடிய மாணவன் 5 வருடத்திலே அவன் மூலவியாகவும் ஆகிவிடலாம், 5 வருடத்திலே அவன் மூலவியாகவும் ஆகி அதோடு சேர்த்து அவன் டிகிரி பெற்றுக் கொள்ளலாம், பிகாம் டிகிரி பெறலாம். அதற்கு பிறகு மார்க்க கல்வியில் மேற்படிப்பு படிப்பதாக இருந்தால் அவன் லக்னோவுக்கோ தேவபந்துக்கோ போகட்டும், அல்லது அவன் உலக கல்வியிலே பிகாமிலே டிகிரியில மேற்படிப்பு படிப்பதாக இருந்தால் அவன் மேற்படிப்பு தன்னுடைய பாதை தேடிக்கொள்ளட்டும். ஆக மொத்தத்திலே அவன் மார்க்கம் படித்த ஆலிமாகவும் இருப்பான், அதே நேரத்தில் உலகத்திலே பெரிய டிகிரி ஹோல்டராகவும் இருப்பார் அவர். எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே, இன்று எத்தனையோ ஆபீசர்கள், பெரிய பெரிய ஆபீசர், பெரிய பெரிய ஐஏஎஸ் இருப்பார்கள், பெரிய பெரிய அட்வொகேட்டா இருப்பாரு, பாக்குறோம் அசிங்கமாக லஞ்சமாக கூடிய நிலையை பாருங்கள். காரணம் என்ன? அங்கு இறை அச்சம் இல்லை, அல்லாஹ் பற்றி ஞானம் இல்லை. இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய ஞானத்தோடு அந்த ஒரு ஆபீசர் இருப்பார், ஆனால் அவர் ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் ஆலிமாக இருப்பார். இன்னும் ஒரு 15 வருடங்களில் 20 வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கலாம். இது போன்ற மதரசாக்கள் அதிகமாக வளர்ந்து அதிகமாக பரவி இது போன்ற நிலைமை ஏற்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருப்பார், இன்ஷா அல்லாஹ் ஆலிமாகவும் இருப்பார். நினைத்து பார்க்கலாம் அந்த நிலையை. ஒரு பெரிய டாக்டராக இருப்பார், இன்ஷா அல்லாஹ் ஆலிமாகவும் இருப்பார். அவர் உங்களுக்கு உலகத்திலேயே உலக ரீதியாக உங்களுடைய பிசிக்கல் ரீதியாக ஆராய்ச்சி செய்வது மட்டுமல்ல உங்களுடைய ஆன்மீக ரீதியாக சேர்த்து அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஒரு மருத்துவரிடத்தில் சென்றார் அவர் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டுமல்ல ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயிற்சியும் சேர்த்து கொடுப்பார், உடல் சிகிச்சையும் கொடுப்பார், ஆன்மீக சிகிச்சையும் கொடுப்பார். இப்படிப்பட்ட டாக்டர்கள் இன்ஷா அல்லாஹ் உருவாவார்கள். இது போன்ற மதரசாக்கள் அதிகமாக பரவி அதிகமாக உருவாகி நல்ல நிலைமை ஏற்பட்டு உங்களுடைய பெரிய ஒத்துழைப்போடு, ஒத்துழைப்பு என்றால் நான் ஏதோ சந்தா கேட்கிறீங்களா சார், ஒரு 10 ரூபா சந்தா தர்றேன், இல்ல மாசம் 5 ரூபா கொடுத்துறேன் என்ற இந்த ஒத்துழைப்பு அல்ல. நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் இது போன்ற ஆளுங்கள் உருவாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இன்ஷால்லாஹ் இது போன்ற மதரசாக்களிலே, இது போன்ற உலக சூழலோடு, உலக கல்வியோடு, உலக டிகிரியோடு இருக்கக்கூடிய இந்த மாலிம்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி விட்டோம் எனால் சகோதரர் இன்ஷால்லாஹ் நம்முடைய உலக கல்வியும் சிறப்பாக அமையும், நம்முடைய மறுமையும் நிச்சயமாக வெற்றியாக அமையும் இதில் என்பதுமா சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட சூழலை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த மதரசாவை பற்றி இன்ஷால்லாஹ் இன்னும் விரிவாக இதனுடைய அறிமுக விழாவாக, ஜாமியா மர்க்கசுல்லுடைய அறிமுக விழாவாகவும், நம்முடைய பள்ளியிலே கடந்த 25 நாட்களாக நடந்த கோடைக்கால இஸ்லாமிய வகுப்பிலே கலந்து கொண்ட மாணவர்களுக்கு அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக ஒரு பரிசளிப்பு விழாவாகவும், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷால்லா அசர்லிருந்து இஷா வரை நம்முடைய பள்ளியில ஒரு விழா நடைபெறுகின்றது. சிறந்த உலமாக்கள் வந்து உங்கள் கல்வியை பற்றியும் கல்வி ஞானத்தை பற்றியும் நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட கல்வி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இன்ஷால்லா நமக்கு தெளிவாக விளக்க இருக்கின்றார்கள். இந்த ஜாமியா மர்க்கஸ் உலுமை பற்றிய முழுமையான விவரமும் முழுமையான அறிமுகமும் இன்ஷால்லா அந்த விழாவில் நடைபெற இருக்கின்றது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அசர்லிருந்து இஷா வரை இன்ஷால்லா தான் அனைத்து சகோதரரும் கலந்து கொண்டு நாம் ஒவ்வொரும் நியத்து வைப்போம், என்னுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவில சேர்த்து பயில வைப்பேன். இப்பொழுது என்னுடைய பிள்ளை சிறுபிள்ளையா இருக்கிறான், இன்ஷால்லா வளர்ந்த பிறகு அவன் 10வது முடித்த பிறகு அவனை இந்த மதரசாவில சேர்ப்பேன், அவன் ஆலிமாவும் ஆவான், ஒரு டிகிரி ஹோல்டராகவும் ஆவான். அதே அல்லது என்னுடைய பிள்ளை இப்பதான் 8வது படிக்கிறான், 2 வருஷத்துல சேர்ப்பேன். ஆனா இந்த வருஷம் 10வது முடிச்சிருக்கிறான். ஆனா என்னுடைய உறவினர்கள், எனக்கு பிள்ளைகள் இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, என்னுடைய உறவினர்கள் இப்பதான், என்னுடைய உறவினுடைய பிள்ளைகள், நண்பர்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி 10வது முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த மதரசாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன் என்று நியத்து வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நியத்துக்களை எண்ணங்களை இஹ்லாஸாக்கி நம்முடைய செயல்களுக்கு முழுமையான வெற்றியை தந்தருவானாக. இந்த தீன் அல் இஸ்லாம் உலகெங்கும் வியாபித்து உலகெங்கும் இந்த தீன் அல் இஸ்லாம் நிலைத்திருக்க செய்வதற்கும், எதிரிகள் மூலமாக எல்லா விதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வரக்கூடிய முயற்சிகளை ரப்பல் ஆலமீன் மார்க்க கல்வியின் மூலமாக, இந்த உலக கல்வியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறியடிப்பானாக. வாஹிரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.